நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள். இதே போன்ற நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil.
முடிவுக்கு வரும் 2017 ஆண்டில் பல பிரபலங்களின் வாழ்வும் முடிந்திருக்கிறது. பலரின் நெஞ்சங்களை வலிக்கவும் கண்களை பனிக்கவும் வைத்த இந்த இழப்புகளில் சிலவற்றை இன்று நாம் முன்வைக்கிறோம். உலக பிரபலங்கள் ஆஸ்திரேலிய பிரபலங்களில் ஆரம்பித்து இந்த வருடம் நாம் இழந்த தமிழ் ஆளுமைகள் யார் என்பதை பார்ப்போம். உலகின் மிகவும் வெற்றிகரமான இசைக்கலைஞர்களில் ஒருவரான கிளென் கேம்போ அல்சைமர்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டு தனது 81வது வயதில் ஆகஸ்ட் மாதம் காலமானார். கிளென் கேம்போ புகழ்பெற்ற பாடகர், கிட்டார் கலைஞர், பாடலாசிரியர் மற்றும் தொலைக்காட்சி தொகுப்பாளராக கடமையாற்றியவர். 50 ஆண்டுகளுக்கு மேலான அவரது இசை வாழ்க்கையில் அவர் 70க்கும் மேற்பட்ட ஆல்பங்களை வெளியிட்டுள்ளார். அத்துடன் 10 கிராமி விருதுகளையும் பெற்றிருக்கிறார். இரண்டாம் உலகப் போர் ஆரம்பமான காலத்தில் போர் முனையிலிருந்தே செய்திகளை சேகரித்து ஒலிபரப்பிய மூத்த போர் செய்தியாளர் கிளே ஹாலிங்வர்த் தனது 105வது வயதில் இந்த வருடம் ஜனவரி மாதம் ஹாங்காங்கில் இறந்தார். 1939 போலாந்திலிருந்து ஜெர்மனி வரை பயணம் செய்தபோது போலாந்து எல்லைக்குள் ஜெர்மன் படைகள் குவிக்கப்பட்ட செய்திகளை அவர் ஒலிபரப்பியது மேற்கு உலகையே உலுக்கியது.
Today I crossed the frontier between Polish and German Upper Silesia and spent several hours in Boyten, Hindenburg and Gliwice. The frontier is still closed to all traffic. Everywhere I saw signs of the most intense military activity. In the 2 miles between Hindenburg and Gliwice, I was passed by 65 military dispatch riders on motorcycles. The only cars to be seen were those belonging to the military.
நோபல் பரிசு பெற்ற சீன எழுத்தாளரும் மனித உரிமை போராளியுமான லியூ ஷேபோ மருத்துவமனையில் கல்லீரல் புற்றுநோய் காரணமாக ஜூலை மாதம் தனது 61வது வயதில் காலமானார். 2009 சீன அரசுக்கு எதிராக கலகத்தை தூண்டியதாகவும் சீனாவின் ஒரு கட்சி அரசை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மனுக்களை எழுதி ஆன்லைனில் வெளியிட்டு வந்த குற்றச்சாட்டிலும் 11 வருடங்கள் சிறை தண்டனை அனுபவித்து வந்தார். மேற்கத்திய அரசாங்கங்களும் உலகெங்கிலும் உள்ள மனித உரிமை அமைப்புகளும் லியூவை சிகிச்சைக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று சீனாவிடம் முன்வைத்த கோரிக்கைகளை சீன அரசு நிராகரித்திருந்தது. மிகவும் மதிக்கப்படும் எழுத்தாளரான லியூ ஷியோபோ அரசியல் சிந்தனையாளர் ஆவார். உலகில் வயதில் மூத்த மனிதர் என்று கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்ற இஸ்ரேல் கிறிஸ்டல் ஆகஸ்ட் மாதத்தில் காலமான போது அவருக்கு வயது 113. யூத இன பின்னணி கொண்ட அவர் போலாந்து நாட்டில் பிறந்து ஜெர்மனி நாசிகளின் ஆஷ்விட்ஸ் முகாமில் அடைபட்டிருந்து அங்கிருந்து தப்பித்து இஸ்ரேல் நாட்டில் வாழ்ந்து வந்தவர். உலகில் அதிக வயது கொண்ட மனிதராக வாழ்ந்த பெண்மணி என்ற பெருமையை கொண்ட எமா மொன்ரானோ ஏப்ரல் மாதம் தனது 117வது வயதில் இத்தாலியில் காலமானார். இப்போது உலகில் வாழும் அனைவருமே 20 அல்லது 21ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர்கள். 19ஆம் நூற்றாண்டில் பிறந்து உலகில் வாழ்ந்து வந்த கடைசி மனிதர் என்ற பெருமை கொள்கிறார் எமா மொன்ரானோ. இந்த வருடம் ஆஸ்திரேலியாவில் சட்டமாக்கப்பட்ட ஒரு பாலின திருமணங்களின் சின்னமாக திகழ்வது வானவில் நிறம் கொண்ட கொடி. அதனை 1978 வடிவமைத்தவர் கில்பர்ட் பேக்கர் என்ற அமெரிக்க ஓவியர். தனது 65வது வயதில் இதய நோய் காரணமாக மார்ச் மாதத்தில் மரணித்த இவர் தனது படைப்பிற்கான பதிப்புரிமை மக்களுக்கே உரித்தானது என்று எந்த பணமும் பெறாமலே போய்விட்டார்.
The rainbow flag is successful because people own it. There are no royalties. It's something in the public domain, and everyone has their own idea about what it means to them. But it is something that transcends language and barriers. So that we share it is wonderful. I think everyone acknowledges that. So that love, that appreciation is, it comes to me.
Mm-hmm. சூப்பர் ஹீரோ தொடர்கள் 1960களில் ஹாலிவுட்டில் பிரபலமாக ஆரம்பித்த போது பேட்மேன் ஆக நடித்து பிரபலமானவர் அடம் வெஸ்ட். அந்த பாத்திரமாகவே அவர் பார்க்கப்பட்டமையால் பல வருடங்களாக அவருக்கு வேறு பாத்திரங்கள் வழங்கப்படவில்லை. இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அடம் வெஸ்ட் தனது 88வது வயதில் ஜூன் மாதம் காலமானார். பேட்மேன் தனி வாழ்க்கையில் பணக்கார குடும்பத்தில் பிறந்த புரூஸ் வெய்னாக ஒரு மாளிகையில் வாழ்ந்தவர் என்பது கதை. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் உள்ள பிளேபாய் மாளிகை மிகவும் பிரபலமானது. அந்த மாளிகையில் வாழ்ந்த பிளேபாய் பத்திரிகையை ஆரம்பித்து நடத்தி வந்த ஹியூ ஹெஃப்னர் தனது 91வது வயதில் செப்டம்பர் மாதம் காலமானார். ஆண்களின் பாலியல் விருப்புகளை பூர்த்தி செய்ய ஒரு பத்திரிகையின் தேவை இருப்பதை 1950களில் தான் உணர்ந்ததாக ஹியூ ஹெஃப்னர் ஒரு நேர்காணலில் குறிப்பிட்டிருந்தார்.
Before Playboy, men's magazines were mostly outdoor adventure books, so it was guys hanging out with guys and the women were staying at home. That was not what I had in mind.
துப்பறிவாளர்களும் புலனாய்வு துறையில் கடமையாற்றுபவர்களும் பிளேபாய்கள் என்ற விம்பத்தை உருவாக்கிய ஜேம்ஸ் பாண்டாக 7 திரைப்படங்களில் தோன்றியுள்ள பிரித்தானிய நடிகர் ரோஜர் மோ புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இந்த வருடம் மே மாதம் காலமானார். 89 வயதான அவருக்கு பிரித்தானிய மகாராணி வீர திருமகன் என்ற நைட் பட்டம் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
Someone will take care of you.
Oh, you'll see to that personally, will you?
நேர்களே, இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. 2017 ஆண்டில் எம்மை விட்டு பிரிந்த உலக ஆஸ்திரேலிய பிரபலங்கள் குறித்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஜேம்ஸ் பாண்ட் போல பிளேபாயாக இல்லாவிட்டாலும் பல தசாப்தங்களாக ஆஸ்திரேலிய கால்பந்தின் அடையாளமாக அதன் குரலாக இருந்தவர் லெஸ் மரே. மிஸ்டர் ஃபுட்பால், மிஸ்டர் கால்பந்து என்று அறியப்பட்ட அவர் ஆஸ்திரேலிய கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக கால்பந்து விளையாட்டை வளர வைத்த பெருமைக்குரியவர்.
SBS hosted by Les Murray.
Good evening. Buenas noches. Welcome.
Buonasera and hello again from the World Game.
I'm Les Murray. Probably the longest running series since Bonanza.
If you're a soccer fan, there's a pretty good chance you'll have to put up with my face on this screen more often than you think.
தனது 71வது வயதில் ஜூலை மாதம் லெஸ் மரே காலமானார். ஆஸ்திரேலிய துவிச்சக்கர வண்டியோட்ட வீரர் ஸ்டீவன் உல்ரிட்ஜ் ஆகஸ்ட் மாதம் 39வது வயதில் காலமானார். 2004 ஆண்டில் நடைபெற்ற ஏதென்ஸ் ஒலிம்பிக்ஸ் போட்டியில் தங்கப்பதக்கம் மற்றும் 2006 மெல்பர்னில் நடைபெற்ற பொதுநலவாய அமைப்புகளின் விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் மேலும் 4 உலக பட்டங்களை வென்றுள்ளார் அவர். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1956 ஆண்டு மெல்பர்னில் நடைபெற்ற ஒலிம்பிக்ஸ் போட்டியில் தனது 18வது வயதில் 100 மீட்டர், 200 மீட்டர் மற்றும் 400 மீட்டர் ரிலே ஓட்டப் போட்டியில் தங்கம் வென்றவர் பெட்டி கட்பர்ட். ஓட முடியாமல் காயப்பட்டிருந்த இவர் 8 வருடங்கள் கழித்து டோக்கியோ நகரில் நடந்த ஒலிம்பிக்ஸ் போட்டியில் 400 மீட்டர் ஓட்டப் போட்டியில் தனது 4வது தங்கத்தை வென்று சாதனை புரிந்தவர்.
I've never liked a lot of publicity and I think, well, I know, that's why I moved across over to the West, to get out of the public.
மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் எனப்படும் நோயினால் பல வருடங்கள் பாதிக்கப்பட்டிருந்த பெட்டி கட்பர்ட் ஆகஸ்ட் மாதம் காலமானார். ஆஸ்திரேலியாவில் பெண்களுக்கு ஏற்படும் மார்பு புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வுக்காக அயராது பாடுபட்ட கானி ஜான்சன் தனது 40வது வயதில் செப்டம்பர் மாதம் காலமானார். மார்பு புற்றுநோயினால் அவதிப்பட்ட கானி ஜான்சன் மார்பு புற்றுநோய் குறித்த ஆராய்ச்சிக்காக நிதி சேகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு 7 மில்லியன் டாலர் சேகரித்தார். சாகும் நிலையிலும் மனம் தளராது உழைத்த இவரது முயற்சியை பாராட்டி ஆஸ்திரேலிய அரசு அவருக்கு ஆஸ்திரேலியாவில் வழங்கப்படும் அதி உயர் விருதான மெடல் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா விருதை வழங்கியது. அரச மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்ட இன்னொருவர் பூர்வீக மக்களுக்காக குரல் கொடுத்து வந்த சால் பெலியர். பூர்வீக மக்களின் நில உரிமைக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த இவர் நவம்பர் மாதம் காலமான போது வயது 66. சிட்னி நகரின் ரெட்ஃபர்னில் பூர்வீக மக்களுக்கான மருத்துவ சேவை நிலையம் அமைத்து 2013 ஆரம்ப விழாவில் அவர் உரையாற்றிய உரையின் ஒரு ஒலிக்கீற்று.
Well, we hope to achieve a longer lifestyle. I don't like to use the word close the gap, but it's something we just want to see, particularly our Aboriginal men. We want to see them live beyond 60 years of age, 65 years of age. In some instances, it's 50 years of age where the Aboriginal life expectancy for men. We want to prolong our life. We want our men to grow up with their grandchildren, great-grandchildren, the same way that their non-Aboriginal counterparts enjoy it.
ஆஸ்திரேலியாவின் பிரபல பூர்வக்குடியின பாடகர் டாக்டர் ஜி யுனிபிங்கு டாவின் மருத்துவமனையில் ஜூலை மாதம் காலமானார். அவருக்கு வயது 46. பிறவியிலேயே கண் பார்வையற்றவரான யுனிபிங்கு பல வருடங்களாக சிறுநீரக ஈரல் நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தார். டாக்டர் யுனிபிங்குவின் முதல் இசை வெளியீடு ஆரியா பட்டியலில் மூன்றாவது இடத்தை பெற்றது. புகழ்பெற்ற ஏபிசி ஊடகவியலாளர் மார்க் கால்வின் தனது 65 வயதில் மே மாதம் காலமானார். இரத்தம் தொடர்பிலான ஒரு வகை நோயினால் பீடிக்கப்பட்டிருந்த அவர் பல வருடங்களாக ஏபிசி வானொலியில் பிரதம அறிவிப்பாளராகவும் கரண்ட் அஃபேர்ஸ் புரோகிராம் PM ஆகியவற்றின் தயாரிப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1980களில் லண்டன் மற்றும் பிரசல்ஸ் ஆகிய இடங்களில் ABC-யின் வெளிநாட்டு நிருபராகவும் கடமையாற்றியுள்ளார். ஃபோர் கார்னர்ஸ் நிகழ்ச்சியிலும் பணியாற்றிய அவர் இன்டர்நேஷனல் எமி அவார்ட்ஸின் ரன்னர் அப்பாக தெரிவானவர். 1994 ருவாண்டா மற்றும் ஜைர் ஆய நாடுகளுக்கு அவர் பயணித்த போதே இரத்தம் தொடர்பிலான அந்த கொடிய நோய் தொற்றுக்கு உள்ளானதாக நம்பப்படுகிறது. ஆஸ்திரேலிய தமிழ் சமூகத்திற்கு பல வழிகளிலும் உதவி புரிந்த ட்ரெவர் கிராண்ட் நீண்ட நாட்களாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி மார்ச் மாதம் மரணமடைந்தார். தமிழ் ஏதிலிகள் கழகத்துடன் இணைந்து புகலிட கோரிக்கையாளர்கள் மற்றும் அகதிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வந்த ட்ரெவர் கிராண்ட் ஆஸ்திரேலியாவால் தமிழர்களால் ஏற்பாடு செய்யப்படும் பல நிகழ்வுகளுக்கும் தமது முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்கி வந்துள்ளார்.
I'm a journalist and some time ago, several years ago, I resigned from full-time writing in the mainstream in Australia and I began to work as an activist helping Tamil refugees in Melbourne in Australia.
ஊடகத்துறையில் 35 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் வாய்ந்த இவர் ஈழத் தமிழர்கள் விடயம் தொடர்பில் ஆஸ்திரேலியாவின் முன்னணி பத்திரிகைகளான த ஏஜ், ஹெரால்ட் சன், தி ஆஸ்திரேலியன் உள்ளிட்டவற்றில் பல கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறார். அத்துடன் 2011 ஸ்ரீலங்கா சீக்ரெட்ஸ், ஹவு த ராஜபக்சே ரெஜீம் கெட்ஸ் அவே வித் மர்டர் என்ற நூலையும் எழுதி வெளியிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள். இதே போன்ற நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil